அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இது ஒரு பகுதியா? இதுல அவர்கள் நுட்பம் பாருங்க, நான் சொன்னேன் மூத்தவர்களுடைய நுட்பம். இப்போ நீ படிச்சு முடிகிறாய், அந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 12 வருட படிப்பு, ஆசிரியரோடு முழு நேர படிப்பு. இப்ப மாதிரி படிப்பு இல்லை, இப்ப கல்லூரிக்கு போயிட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மண்டு முடியும் ஆசிரியனுடைய மாணவனை விட்டுடுறது. அது பத்தி நான் பிறகு சொல்லுகிறேன். அப்போ ஆசிரியனுடையே போயிருந்து படித்து படித்து முடிக்கிற காலத்திலே அவனுக்கு இளமை பருவம் வயதில் வந்துடும். அப்போ கல்வி முடிய போகுது, அந்த இறைவனுடைய அமைப்பை பாருங்கள், கல்வி முடிய போகுது, கல்வி முடிய போகிற நேரத்தில் இளமை அனுபவத்துக்கு வந்துடுது. இளமை வந்தவுடனே இயல்பான காமம் முதலிய விருப்பு உண்டாகுது. அப்போ அவனுக்கு வாழ்க்கையிலே இன்னொரு ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ, பெண்ணாக இருந்தால் ஆணிடமோ அவர்களோட ஈர்ப்பு உண்டாகுது. கடவுள் பண்ணியிருக்கான், அப்போதானே இந்த சந்ததி விருத்தியாகும், மனுக்குளம் அப்படியே ஆன்மாக்கள் திரும்ப திரும்ப பிறக்கலாம், அதுக்காக கடவுள் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ கடவுள் ஏன் இதை 6 வயசுலேயே பண்ணியிருக்கப்படாது சந்ததி விருத்திய? பாவம் இவன் படிக்க முடியாமல் போகுமே என்று தான் அவர் தள்ளி வச்சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுள் சந்ததி விருத்தி தான் நோக்கமாக இருந்தால் 6 வயசுலேயே சந்ததி விருத்தி பண்ண முடியாதுங்களா? பண்ண மாதிரி பண்ணி கடவுள் நினைச்சா பண்ணியிருக்க முடியாதா? படிக்கிற காலத்தில் இவனுக்கு டிஸ்டர்ப் வேண்டாம் என்று அந்த பருவத்தை நிப்பாட்டி, அதுக்கு பிறகு அந்த பருவம் முடிகிற பொழுது ஆணுக்கு அந்த காலத்தில் 16, பெண்ணுக்கு 12 வயது என்கிறார்கள் சிலப்பதிகாரத்திலே. இப்போ அதெல்லாம் சொல்லப்படாது. அப்போ அந்த பருவம் பெறுற பொழுது படித்து முடிச்சிட வேணும். இப்போ எல்லாம் எவனை கட்டாலும் 30 வயசில் கல்யாணம் கட்டுற, 35 வயசில் கட்டுறேன்கிறான். அறிவீனமான செயல்பாடு. இதை கட்டாத நான் சொல்லி என்ன பிரயோசனம்? நான் எப்பவும் சொல்லும் பாருங்க, அந்த பருவம், அந்தந்த பருவம் இயற்கைக்கென்று கடவுள் அமை. இப்ப மழை காலத்தில் ஏன் நெல் விதைக்கிறோம்? கோடையில் விதைக்கப்படாதா? விதைச்சு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வர பண்ணலாம், பெரும் பயன் கிடையாது. இயற்கையோடு ஒத்து வாழ்க்கை அமைய வேணும், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப இளமை காலம் படிக்கிற காலம், அதுக்கு பிறகு அந்த இளமை பருவம் வந்துவிடும். அந்த பருவம் வந்த உடனே கல்யாணத்துக்கான விருப்பம் வந்துவிடும். விருப்பம் வந்த உடனே அந்த வயசுல கல்யாணம் பண்ண வேணும். கல்யாணம் பண்ணினால் அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும், அதுதான் வாழும் காலம். இந்த படிக்கிற காலத்தை பிரம்மச்சரியம் என்று வடமொழியிலே சொன்னார்கள், அதுதான் பிள்ளையா போச்சு. பிரம்மச்சரியம் என்பது படிக்கும் காலம். பிரம்மச்சரியத்திலே 2 வகையான பிரம்மச்சரியம் உண்டு, தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேறும் மட்டும் மனதை புலன் வேற விஷயங்களிலே செலுத்தாமல் அடக்கி வைத்திருப்பது, இவனுக்கு பௌதீக பிரம்மச்சாரி என்று பெயர். தமிழில் இதுக்கெல்லாம் சொல்லுண்டு, நமக்கு என்னது கதையெல்லாம்? ஒரு குறிப்பிட்ட நோக்கமறையும் வரையும் புலன்களை அடக்கி வாழுகிற பருவத்திற்கு பௌதீக பிரம்மச்சாரி என்று பெயர். சில பேர் இருக்கிறான், எனக்கு இந்த உலக இன்பமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன் என்று இருந்தால் அவனுக்கு நைட்டிய பிரம்மச்சாரி என்று பெயர். மாணவர்கள் பௌதீக பிரம்மச்சாரிகளாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவன் ஆயுள் காலம் முழுக்க எல்லாரும் பிரம்மச்சாரியா இருந்தால் உலகம் எப்படி விருத்தியாகும்? அது அதது உரியவனுக்கு தான் அது. அப்போ அந்த பிரம்மச்சாரியாக ஒருவனை தீர்மானித்து அவன் படிக்கிற முடிகிற காலத்திலே அவன் படித்து முடிச்சுடுவான். அவன் காலில் நிற்கிற ஒரு ஏதோ ஒரு வித்தை பயின்றுடுவான். அந்த நேரம் பார்த்து இறைவன், இந்த இறைவன் செய்த கருணையை பாருங்க, அந்த நேரம் பார்த்து தான் இந்த விருப்பத்தை தருகிறார். விருப்பம் தந்தால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும். அதே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் தர்மம் செய்வதற்காக வாழ வேண்டும் என்றார்கள் நம் பெரியவர்கள். திருமணம் என்பது நமக்கு அறம். எங்காவது விளக்கான இதை சொல்லியிருப்பானா? அவனுக்கு கல்யாணம் என்பது ஒரு போகம், அவ்வளவுதான். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அனுபவிக்கிற போகம். அதுதான் இப்போ இப்போ பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணணும் வெக்கப்படுறான், கல்யாணம் ஆயிருச்சானு வெக்கப்படுறான். என்ன காரணம் தெரியுமோ? இவனுக்கு உடனே வேற என்னென்னமோ நினைப்பெல்லாம் வருது. திருமணம் என்றால் அறம் என்று பொருள். அதனால்தான் இல் அறம் என்று அதுக்கு பெயர் வைத்தார். கல்யாணம் பண்ணுவது அறம் செய்ய வேண்டும். அறம் 2 வகையா செய்ய வேண்டும். ஒன்று, அவன் இருக்கிற வீட்டில் செய்ய வேண்டும், சமுதாயத்தில் செய்ய வேண்டும். வீட்டில் அறம் செய்கிற பொறுப்பை அந்த பெண்ணுக்கு கொடுத்தார்கள், வெளியில செய்கிற அறம் செய்கிற பொறுப்பை ஆம்பளைக்கு கொடுத்தார்கள். இதுதான் நம்ம அமைப்பு, நம்ம குடும்ப அமைப்பு. ஏன் மாத்தி பண்ணினா என்ன என்றால் பண்ணுங்க, ஒன்றும் தப்பில்லை, அதுக்குரிய சக்தி இருந்தால் பண்ணுங்க. பெண்ணை வீட்டில் அரைஞ்சோம், ஏன்னா பெண் இயல்பாகவே மென்மையானவள், இயற்கையை மறுதளிக்க நினைக்காதீர்கள், தோத்து போய் விடுவீர்கள். பெண்ணினுடைய உடம்பு மென்மையானது, பெண் மென்மையானவள். ரொம்ப இவர் பிற்போக்குவாதியாக சொல்கிறார் என்று நாளைக்கு என்னை பற்றி யாராவது சொல்லலாம். ஏற்கனவே சொல்லி கொண்டு தான் இருக்கான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, உண்மை. இப்போ ஒரு பெண் மென்மையானவள், அவளுக்கு அவளுக்கேற்ப அது அந்த மென்மை அவளுக்கு ஒரு கருணையை கொடுக்கும். ஆகவே இல்லத்தோடு சேர்ந்த அறங்களை செய்ய அவள் பொருத்தமானவள் என்று அவளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். ஆம்பளை முரடன், அப்ப சமுதாயத்துக்குள்ள இறங்கி வேலை செய்ய வேணுமானா அந்த முரட்டுத்தனம் கொஞ்சம் தேவை. ஆகவே அவனுக்கு சமுதாய அறப்பொறுப்பு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு வீட்டிலையும் அறம் வளரும், சமுதாயத்திலும் அறம் வளரும். ஆகவே ரெண்டு பேரும் சேர வேண்டும். தனியா பண்ண முடியாதான்னா தனியா பண்ண முடியாது. பெண் வீட்டரமும் பார்த்து வெளியரமும் பார்க்க முடியாது, ஆண் வெளியரமும் பார்த்து வீட்டரமும் பார்க்க முடியாது. ஆம்பளை வீரனா இருக்கலாம், அதுக்காண்டி வெளியிலையும் பண்ணி வீட்டிலையும் பண்ண முடியுமா? பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் தானே சார், சரியா பண்ண முடியாது, அவ்வளவுதான் பிரச்சனை. அசோகவனத்திலிருந்து சீதை நினைக்கிற பொழுது ராமன் எவ்வளவு பெரிய கட்டிக்காரன், எத்தனை அரக்கர்களை கொன்றவன், எத்தனை அரக்கியர்களை வதைத்தவன், ராவணனை வீழ்த்தினவன். அந்த ராமனை பற்றி சீதை என்ன நினைச்சு கவலைப்பட்டால் தெரியுமோ? அசோகவனத்தில் இருந்து என்ன நினைச்சு கவலைப்பட்டால் தெரியுமோ? அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். அவளுக்கு அங்கே இருந்து அவள் மென்மையானவள், அவள் சிறப்பிடிக்கப்பட்டிருக்கிறாள், அவள் இவனை பற்றி கவலைப்படுறாள். இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமோ? அவரவரை பற்றி அவரவரே கவலைப்பட்டுக்கொள். இங்க பாருங்க, உங்களை பற்றி நானும் என்னை பற்றி நீங்களும் கவலைப்பட்டா எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு ஈர்ப்பு உண்டாகும். உங்களை பற்றி நீங்களும் என்னை பற்றி நானும் கவலைப்பட்டா அந்த ஈர்ப்பு இல்லாமல் போயிடும். எனக்கும் உங்களுக்கும் ஈர்ப்பு இல்லாமல் போனால் நட்டம் இல்லை. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஈர்ப்பு இல்லாமல் போகலாமா? கணவனை பற்றி மனைவி கவலைப்பட வேண்டும், மனைவியை பற்றி கணவன் கவலைப்பட வேண்டும். இவள் அங்கே இருந்து அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து, ஐயோ அவருக்கு போட்டு சாப்பிட தெரியாதே, அவரா போட்டு சாப்பிட மாட்டாரே, அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். ஐயோ அப்ப இப்ப யார் போட்டு சாப்பிட்றாரோ அவருக்கு எடுத்து போட்டு கூட சாப்பிட தெரியாதே என்று சீதை வருந்துகிறாள். சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன கவலைப்பட்டால் தெரியுமோ? விருந்து வந்தபோது என் செய்யுமோ என விம்மும் என்றான் கம்பன். அவருக்கு அவர் சாப்பாட்டையே போட்டு சாப்பிட தெரியாது, நாளைக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தா இவர் என்ன செய்வார், தனக்கும் போடவும் தெரியாது, அவர்களை திரும்பி போ என்று சொல்லவும் தெரியாம திகைப்பாரு என்று நினைச்சோனே அவளால தாங்க முடியலையாம், விம்மினாளாம். விருந்து வந்தபோது என் செய்யுமோ என விம்பு. அதான் சொல்ல பாருங்க, ஆம்பளை எவ்வளவுதான் வீரனா இந்த வேலை அவனால பண்ண முடியாது, இவ்வளவு எவ்வளவுதான் மென்மையா இருந்தாலும் அந்த வேலை இவளால பண்ண முடியாது. கடவுள் அப்படி பண்ணி வச்சிருக்கார், அப்பதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தேவை நிமித்தம் சேர்ந்து இருப்பார்கள். இப்ப தேவை இல்லை இல்லை என்று பண்ணிதான் கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் அதிகமாயிருச்சு. ஒருவர் ஒருவர் நம்பி வாழ்வதில் ஒரு சுகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அவர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாருங்க. இப்போ சில பேர் பெண்கள் சொல்லுகிறது, நாங்கள் அவர் எல்லாம் நான் இல்லாட்டி ஒன்றும் அவசியம் இல்லை, அவரே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவார். இதை சொல்லி சொல்லி அவனவன் என்னென்னமோ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். பெண்களுக்கு இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். ஆகவே இந்த ஈர்ப்பு உண்டாக வேண்டும், அந்த உண்டாகிற பருவத்திலே உண்டாக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது அதுக்குண்டு ஒரு பருவம் இருக்குல்லவா, பருவத்தை பயிர் செய் என்று பழமொழி சொல்லுகிற, அந்த பருவத்தில் பண்ண வேணும். இப்போ வெள்ளக்காரன் வந்து எல்லாம் சட்டங்கள் கொண்டு வந்து எல்லாம் குழப்பிட்டாங்க. 35 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணினா கல்யாணத்தில் ஈர்ப்பு வருமா? இங்கே பாருங்க, உடம்பு முத்துகிற பொழுது மனமும் முத்துகிறது, மறந்து போகாதீர்கள். நான் சொல்வது உளவியல். உடம்பு முத்த முத்த மனம் முத்துகிறது. இளைஞர்களை பாருங்க, சின்ன வயசு பிள்ளை எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான், அவன் சேட்டை இவன் போடுவான், இவன் சேட்டை அவன் போடுவான், எல்லாமே போயிடுவான். இதே ஒரு 30 வயசானா ரொம்ப அயன் பண்ணி என் சேட்டை தொடப்படாதுன்னுவான். ஏன் தெரியுமோ? மனம் முத்தி போச்சு, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதவனுக்கு வாழ்க்கை இல்லை. 35 வயசுக்கு மேல திருமணமானா எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? அதனால திருமணத்துக்கென்று ஒரு வயது, அது இரண்டாவது பருவம், கற்கும் பருவம், அதுக்கு பிறகு வாழும் பருவம். அப்போ வாழும் பருவம் என்று இப்போ ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டார்கள், இல்லறம் அமைத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த பிள்ளைகள் வளருவார்கள். அந்த பிள்ளைகள் வளர்ந்து படித்து முடிந்து அவர்கள் திருமணம் செய்து வாழுகிற ஒரு பருவம் வரும். அந்த பருவம் வந்து விட்டால் அவர்கள் திருமணம் செய்வார்கள். இப்ப என்ன ஒரு பிரச்சனை வந்துட்டு தெரியுமோ? ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு குடும்பம் வந்துடும். இப்ப சமுதாய பிரச்சனையுடைய அடிப்படை சொல்லுகிறேன், இதை மட்டும் சொல்லி உங்களுக்கு ஒரு இன்டர்வல் விடுறேன். இதுதான் முக்கியமான பிரச்சனை. அதாவது ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் பிறந்து அவர்கள் பிரம்மச்சரியம் கடந்து கிரகஸ்தத்துக்கு வந்து இல்லறத்துக்கு வந்துடுவார்கள். இல்லறத்துக்கு வந்தால் இப்போ அவர்கள் கல்யாணம் பண்ணி அவர்கள் ஒரு குடும்பம் ஆகிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அம்மா அப்பா, இப்போ இது ஒரு அம்மா அப்பா, ரெண்டு குடும்பம் வந்துடுது. நான் எப்பவுமே சொல்றேன் பாருங்க, ஒரு 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 நிர்வாகத்துக்கு ஒரு தலைவர் தான் இருக்க வேண்டும், அது எப்பவும் நிச்சயம். ஒரு உடம்புக்கு ஒரு தலை தான் இருக்க முடியும், ரெண்டு தலை இருந்தால் பெரிய கஷ்டம். அப்போ ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு தலைவன் தான் இருக்க முடியும். இப்போ வீட்டு நிர்வாகம் இந்த ரெண்டு குடும்பத்தில் யாரிடம் போக வேண்டும், அது ஒரு பெரிய பிரச்சனை. வாழ்க்கையில் எவ்வளவு கவனிச்சிருக்கிறாள் பாருங்க, வாழ்க்கை பழைய அம்மா அப்பா, பழைய அம்மா அப்பாண்ட அம்மா அப்பாவை தான் சொல்றேன். இப்போ பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி புது அம்மா அப்பா, இப்போ வீட்டு தலைமை யார் கையில் வர வேண்டும்? இப்போ பெரும்பான்மையான மாமியார் மருமகள் சண்டை இங்கே தான் ஆரம்பிக்குது. ஏனென்றால் இப்போ இவன் புது புது இந்த கணவன் மனைவி இருக்கிறார்களே, இவர்கள் குடும்பத்துக்கு இனி அவர்களை வாழ விட வேண்டும். ஏன், நீ 30 வருஷம் வாழ்ந்துட்டியே, அதான் நேரத்துக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னது, வாழ்ந்து உனக்கு ஒரு நிறைவு வரும். 45 வயசில் கல்யாணம் பண்ணி எனக்கு இப்போதான் என்ன ஆசையே தெரியல, உன்னை எப்படி ஆசையை வாழ விடுறதுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த வாழ்க்கை அமைப்பு இருக்கிறதே, இவர்கள் வாழ்ந்து நிறைந்தவர்கள், வாழத் தொடங்குகிறவர்கள், இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குடும்ப நிர்வாகத்தை அவர்கள் கையிலே பொறுப்பு கொடுக்க வேண்டும். எங்கே இருந்து கொண்டு? வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு கொடுக்க வேண்டும். இந்த பழைய சினிமா படங்களில் வரும் பார்த்துருப்பீர்கள், இந்த மருமகள் வந்தோன்னா மாமியார் இந்த சாவி கொத்த மருமகள்கிட்ட கொடுப்பார். அது என்ன அர்த்தம் தெரியுமோ? நிர்வாகம் இனி உன் பொறுப்பு என்று அர்த்தம். கொடுக்க வேணும் பாருங்க, கொடுக்காவிட்டால் பிரச்சனை வரும். இப்போ பாருங்க, சும்மா சாதாரணமாக அந்த பிரச்சனையை சொல்கிறேன். மத்தியானம் சமையல், இன்றைக்கு என்ன மெனு, யார் முடிவு பண்ணுறது? நீ 30 வருஷம் சமைச்சு சாப்பிட்டதானே, இந்த பழைய அம்மா அப்பாவை சொல்கிறேன், நீ தான் அப்பா தான் முடிவு பண்ணினேன், அம்மா தான் சமைச்சா உங்கள் விருப்பப்படி இன்றைக்கி இன்னது இன்ன சமையல்னு பண்ணினேன், பண்ணியாச்சு தானே, சாப்பிட்டாச்சு தானே. இப்போ அவன் வந்துட்டான், இனி அவளை மெனு போட விடு, அவனை சாப்பிட விடு. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நீ இனி எனக்கு ஓய்வு தேவை என்பதை தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல ஓயத் தொடங்கு. உன் விருப்பத்துக்கு நீ இடம் இல்லை, ரெண்டாம் பட்சம் தான். உன் பிள்ளை என்ன விரும்புகிறானோ அன்றை அவன் மனைவிக்கு சொல்லட்டும், மனைவி சமைக்கட்டும், அதை நீயும் சாப்பிட்டு கொண்டு ஓயவனும். ஆயுள் காலம் முழுக்க நீயே சாப்பிட்றதுன்ற அவன் இப்போ வாழ்றது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும், அதுதான் ஓயத் தொடங்கும் பருவம் என்று பெயர், வானப்பிரஸ்தம் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். அப்போ கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓயத் தொடங்கும் பருவம், இது மூன்றும் எல்லாருக்கும் பொது, எல்லார் வாழ்க்கையிலையும் வரும் பாருங்க. அப்ப இந்த ஓயத் தொடங்கும் பருவம் வந்தா அதை நாம முன்னமே எதிர்பார்க்க வேண்டும். பல பேர் எதிர்பார்க்காம தான் அதிர்ந்து போய் நிற்கிறார்கள். ஐயோ, அப்ப நான் முடிவு பண்ண முடியாதா, நான் நினைச்சது சமைக்க முடியாதா, நான் நினைச்சது இந்த வீட்டில் வாங்க முடியாதா? வாங்க முடியாது, நீயா அதுக்கு தயாராக, அவன் சொல்றதுக்கு முதல் நீ தயாராக, இல்லாவிட்டா உன்னை கொண்டு போய் அனாத விடுதியில விட்டுருவான். நீயே தயார் பண்ணு, நீயே பண்ணுப்பா, நீயே சமையல் பண்ணுப்பா, நீயே முடிவு பண்ணுப்பா, மருமகள் மாமியார் நீங்களே பண்ணுங்கன்ட்டு விட்டுட்டீங்களா இருந்தா பிரச்சனை வராது. விட வேணுமா இருந்தா இப்படி ஒரு நிலை வரும், நான் இனி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அதற்கு தயார் பண்ண வேண்டும் என்று தயார் பண்ண தெரிய வேண்டும். அறத்தை மட்டும் நம் பெரியவர்கள் சொல்லவில்லை, வாழ்க்கையை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதில் உனக்கு தெரிகிறதா, கொஞ்சம் கொஞ்சமாக ஓயத் தொடங்குற பருவம் வந்தால் இந்த மூன்றாவது பருவத்துக்கு வானப்பிரஸ்தம், பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், மாணவ பருவம், இல்லற பருவம், ஓயத் தொடங்கும் பருவம். வானப்பிரஸ்தத்துக்கு சரியான தமிழ் என்னன்னு எனக்கு என்னன்னு தெரியலை. ஓயத் தொடங்கும் பருவம், இந்த மூன்று பருவமும் எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு, எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. நாலாவது ஒரு பரம் இருக்கிறது, துறவரம் என்று ஒன்று, அதை விட்டுடலாமே என்று பார்த்தா, மூன்று போதாதா நாள் என்றா, கொஞ்சம் பேர் அந்த லிஸ்ட்லையும் வர்றான் சார், எல்லாத்தையும் விட்டுடுறான். இவனை கொஞ்சம் கொஞ்சமாக விட சொன்னா அவனை எல்லாத்தையுமே விட்டுடுறான். தானே முடிவு பண்ணி எனக்கு ஒன்றும் வேணாம் என்று சொல்லுகிற ஒரு ஒரு கூட்டம் சமுதாயத்துக்குள்ளே இருந்தது, அவனையும் நாம் சேர்க்க வேண்டியதான் இருக்குது. அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவனுக்கான சில லட்சணம் இருக்கு. அவனை சந்நியாசம் என்ற பெயரிலே, துறவரம் என்ற பெயரிலே நாலாம் பிரிவாக சேர்த்து கொண்டார்கள். அது எல்லார் வாழ்க்கையிலும் வரும் என்று இல்லை, குறிப்பிட்ட சில பேர் வாழ்க்கையிலே வரும். ஆன்மா பிறந்து 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 இழைப்பதனாலே குறிப்பிட்ட ஒரு பிறவியிலே அது வரும். ஆனால் அப்படி வருகிறவர்களும் இருக்கிறபடியால் அதையும் விட முடியவில்லை. நான்கு பகுதிகள் ஆக்கினார்கள், கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓயத் தொடங்கும் பருவம், ஓயும் பருவம். அதை எப்படி சொன்னார்கள்? பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இது தனி மனித வாழ்க்கையினுடைய நாலு பிரிவுகள். நான் இப்போ கேட்கறது, அஞ்சாவது ஒரு பிரிவு முடிஞ்சா சொல்லுங்க, நாலாவது பிரிவில் ஒரு பிரிவை விடலாம் என்றால் சொல்லுங்க, நான் நம் பெரியவர்கள் முட்டாள்கள் என்று ஒத்துக்கொள்கிறேன். இதுல என்ன ரகசியம் தெரியுமோ? இது தமிழர்களுக்கான விதி என்று நினைக்காதீர்கள், மானுடர்க்கான விதி. ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், எங்கேயும் இந்த நாலு பருவம் தான் தனி மனித வாழ்க்கை பருவம். நீ கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓயத் தொடங்கும் பருவம், ஓயும் பருவம். இந்த நாலு பிரிவு தான் தனி மனித வாழ்க்கை பிரிவு. இதில் எந்த அசைவும் இல்லை. அப்போ சமுதாயம் வாழ வேண்டுமானால் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும், கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டுமானால் பிரிவுகள் செய்ய வேண்டும், பிரிவுகள் குறைவானதாகவும் நிறைவான பயனை தருவதாகவும் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த நம் பெரியவர்கள் தனி மனித பிரிவு வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை என்று ரெண்டாக வாழ்க்கையை பிரித்தார்கள். சமுதாயத்தில் நான்கு பிரிவுகள் விரித்தார்கள். அந்த தனி மனித வாழ்க்கையில் நான்கு பிரிவுகள் விரித்தார்கள். ஒன்று கற்கும் பருவம், அடுத்தது வாழத் தொடங்கும் பருவம், அதுக்கு பிறகு ஓயத் தொடங்க வாழும் பருவம், அதுக்கு பிறகு ஓயத் தொடங்கும் பருவம், முற்றாக ஓயும் பருவம் என்று நான்கு பிரிவுகள் தனி மனித வாழ்க்கையில் வந்துவிட்டன.
சமுதாயமாக வாழ வேண்டுமானால் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும். கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டுமானால் சமூகத்துக்குள்ளே சில பிரிவுகள் வகுக்கப்பட வேண்டும். அந்த பிரிவுகள் சுருக்கமானதாகவும் பல பேருக்கு பொருந்துகிறதாகவும் அமைய வேண்டும் என்ற எல்லையிலே நம் பெரியவர்கள் தனி வாழ்வை நான்கு பிரிவாகவும் சமுதாய வாழ்வை நான்கு பிரிவாகவும் பிரித்தார்கள் என்று சொல்லி, தனிமனித வாழ்வினுடைய நான்கு பிரிவுகள் பற்றிய விவரங்களை இன்றைய வகுப்பிலே உங்களுக்கு சொன்னேன். கற்கும் பருவம், வாழும் பருவம், ஓயத் தொடங்கும் பருவம், முற்றாக ஓயும் பருவம் என்று நான்கு பிரிவுகள் தனிமனித வாழ்க்கையிலே. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று வடமொழியாளர்கள் அதற்கு பெயர் வைத்தார்கள். இந்த நான்கு பிரிவுகள் பற்றி நிறைய விவரங்கள் சொல்லிவிட்டேன். வாழுகிற பருவத்தில் நான் எப்பவும் சொல்லுகிற முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று, மனித வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மாற்றங்களை தெரிந்து கொண்டு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், குழந்தைகளாக பிறந்து இளமை பருவம் எய்தும் வரைக்கும் மாற்றங்கள் நமக்கு சுவையானவை. ஏனென்றால் வளர 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 உடம்பிலே பலம் கூடும், சக்தி கூடும், அனுபவங்கள் கூடும். ஆகவே ஒரு நடுத்தர வயது வரைக்கும் நம்முடைய மாற்றங்கள் சுவையானவை என்றபடியால் அதற்கு பெரிய ஆயத்தங்கள் செய்ய தேவையில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். நடுத்தர வயதுக்கு பிறகு வருகிற மாற்றங்கள் சோர்வு தருகிற மாற்றங்கள். உடம்பும் உள்ளமும் ஒத்துப்போகாது. அதான் பாரதி, விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்றான். ஆகவே உள்ளத்துக்கும் உடலுக்கும் இடையிலே இடைவெளி வந்துவிடும். அப்போதான் அது ரெண்டு என்பதே புரியும். இளமை காலத்திலே உடலும் உள்ளமும் ஒன்றுதான் என்பது போல நினைத்திருப்போம். பிறகு உடலோடு உள்ளத்தோடு உடல் ஒத்துக்கொள்ள மறுக்கிற பொழுது நமக்கே ஒரு வியப்பு, இது நான் தானா என்று ஒரு வியப்புண்டாகும். ஆகவே இந்த நடுத்தர வயதுக்கு பிறகு வருகிற மாற்றங்கள் நமக்கு துன்பம் தருகிற மாற்றங்கள். இன்பம் தருகிற மாற்றங்களுக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. துன்பம் தரப்போகிற மாற்றங்களுக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படி ஒரு மாற்றம் வரும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு நம் உள்ளத்தை தயார் பண்ண வேண்டும். அதுதான் வானப்பிரஸ்தத்திலே நிகழ்ந்தது. வெளிநாடுகளுக்கு போன பொழுது நான் பார்த்திருக்கிறேன், அங்கேயெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பெற்றோர்களை இல்லங்களிலே கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். அது அங்கே ஒரு நியதி போல ஆகிவிட்டது. அரசாங்கம் அவர்களை நல்லபடி வைத்திருக்கிறது, அதில் ஒரு குறையும் இல்லை. நல்லபடி என்பது உடம்பு சார்ந்த விஷயங்களில் நல்லபடி வைத்திருக்கிறது. முதுமையிலே உள்ளம் சார்ந்த விஷயம் முக்கியமானது. எங்கள் ஈழத்தைச் சேர்ந்த பல பேர் அந்த இடங்களிலே எல்லாம் வேலை செய்கிறவர்களோடு நான் பேசியிருக்கிறேன். அங்கே அந்த இல்லங்களிலே விடப்பட்ட பெற்றோர்களிலே 90% மனநோயாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்றால் போகம்தான் என்று மேற்கு நாட்டார் சொல்லி சொல்லி அவர்களை வளர்த்து, பின்னாலே ஒரு பகுதி நமக்கு ஒவ்வாத பகுதி வரப்போகிறது என்பதை உணராமல் வாழ்ந்து
திடீரென அந்த பகுதியை சந்திக்கிற பொழுது அவர்களாலே அதை அதனோடு பொருந்த முடியவில்லை, மனநோயாளிகளாக போய்விடுகிறார்கள். அந்த இல்லங்களிலே பார்த்தால் இந்த எண்ணல்களிலேயெல்லாம் வயதானவர்கள் உட்கார்ந்து வீதியையே பார்த்து கொண்டிருப்பார்கள். இங்கு வேலை செய்கிறவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் கேட்பார்களாம், இன்றைக்கு என் பிள்ளை வருவானா, இன்றைக்கு என் மகள் வருவாளா, இதுவே கேள்வியாக இருக்குமா. நம் பெரியவர்கள் வாழ்க்கை முறையிலே இதை விளங்கி கொண்டு ஓய்வதற்கு நீ தயாராகிக் கொள் என்று சொல்லித்தந்த அந்த முறை இருக்கிறதே, அதை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த நான்கு பிரிவுகள் தனி வாழ்க்கை பிரிவுகள். இனி சமுதாய வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறோம். சமுதாயம் எப்படி பிரிக்கப்படுகிறது? இங்கே நாலு போல அங்கே நாலு. தமிழர்கள் இந்த பிரிவு செய்வதிலே ரொம்ப கெட்டிக்காரர்கள். அவர்கள் பிரித்தால் பிரித்தது தான், அதற்கு மேலே ஒரு பிரிவும் வர முடியாது, அதில் இருக்கிற பிரிவிலே ஒன்று குறையவும் முடியாது. சுவை ஆறு என்றால் ஆறு தான், நீங்கள் ஏழாவது சுவை எவ்வளவு பெரிய கெட்டிக்காரரா என்றாலும் சொல்ல முடியாது. அந்த ஆறு சுவையும் கலந்து கலந்து வேறு சுவை உண்டாகுமே தவிர அடிப்படை சுவை ஆறு தான். அது இந்த சமுதாய பிரிவையும் நான்காக பிரிக்கிறார்கள். அது எப்படி பிரிக்கிறார்கள் என்றால், ஒட்டுமொத்த ஒரு சமுதாயம் நேர்மையாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் ஆராய்ச்சிகள் எல்லாம். ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படை பிரிவு எதுவாக இருக்க முடியும்? கூடி வாழ்கிறோம், பல பேர் கூடி வாழ்கிறோம் என்ற ஒரு அமைப்பு வந்துவிட்டது. கூடி வாழ்கிற அமைப்பு, வாழ்வதற்கு தேவை பொருட்கள் தேவை, உலகியலாக சொல்லுகிறேன். வாழ்வதற்கு நமக்கு பொருட்கள் தேவை அல்லது உற்பத்திகள் தேவை. அந்த உற்பத்திகள் பலவாகும். நெல் தேவை, பழங்கள் தேவை, காய்கறி தேவை, இப்படி பல தேவைகள் இருக்கின்றன. இந்த தேவைகள் நிறைவேறினால்தான் ஒரு சமுதாயம் முதலிலே நிலைக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம், முதல் பட்சம் தேவைகள் நிறைவேற வேண்டும். இந்த தேவைகளை நிறைவேற்றுகிறவர்களை சமுதாயத்தினுடைய முதற் பிரிவினராக வகுத்தார்கள் நம் பெரியவர்கள். அவர்களுக்கு சூத்திரர்கள் என்று பெயரிட்டார்கள். பின்னாளிலே அதிலே பல அழுக்குகள் பூந்து விட்டதை நான் மறுக்கவில்லை. அடிப்படையிலே உற்பத்தியாளனுக்கு சூத்திரன் என்று பெயர். அவன் உற்பத்தி செய்யாவிட்டால் அந்த சமுதாயம் என்ற அமைப்பே இல்லாமல் போய்விடும். உற்பத்தி என்பது தனியே பொருட்களாக இருக்க வேண்டும் என்று இல்லை. பொருட்கள் உற்பத்தி செய்வார்கள். இப்போ ஒரு தச்சன் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. அப்போ அவனும் ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு உற்பத்தியாளனாகத்தான் இருக்கிறான். இந்த பிரிவை எதை வைத்து செய்தார்கள் நம் மூதாதையர்கள் என்பது முக்கியம். இப்போ என்ன சொல்கிறார்கள், உற்பத்தியாளன் சூத்திரனா? நீ பரம்பரைக்கு சூத்திரன் தான். அப்படி வகுக்கப்படவில்லை. இயல்பாற்றல் என்று ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஒவ்வொருவரும் பிறக்கிற பொழுது ஏதோ ஒரு இயல்பாற்றலோடு பிறக்கிறார்கள். அன்றைக்கு சொன்ன ஞாபகம், ஔவையார் சொன்னார் என்று சொன்னேன், வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம்பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது. போன வகுப்பில் இந்த பாட்டு சொன்னேனா? சொல்ல, ஒரு சபைக்கு ஔவையார் போன பொழுது புலவர்கள் ஔவையாரை புலவர்கள் அந்த சபையிலே எழும்பி ஒவ்வொருவரும் தங்களை பற்றி தாங்களே புகழ்ந்து கொண்டார்கள். நான் அது படித்திருக்கிறேன், இது படித்திருக்கிறேன் என்ற உடனே ஔவை எழும்பி சொன்னால், ரொம்ப அலட்டிக்கொள்ளாதீர்கள், உலகத்திலே எல்லா ஜீவன்களுக்கும் கடவுள் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுத்துத்தான் இருக்கிறான். அதைத்தான் அவர் சொல்லுகிற பொழுது சொன்னார், வான்சிலம்பியின் கூடு வான்குருவியின் கூடு. அது என்ன சொல்லுகிறார், வான்குருவி கூடு என்று ஒரு கூடு இருக்கிறது, வான்குருவி என்று ஒரு பறவை இருக்கிறது. அது எப்படி கூடு கட்டும் என்றால், நான் பல இடங்களிலே சொல்வதுண்டு, இந்த தென்னை மரங்களிலே பனைமரங்களிலே அது இப்படி ஒரு கூடு தொங்கும், அந்தரத்திலே தொங்குவது போல தொங்கும். குருவி போவதற்கான வாசல் கீழே இருக்கும். ஏன் கூடு கட்டுகிறது? முட்டை இட்டு குஞ்சு பொறிப்பதற்காக கூடு கட்டுகிறது. அப்போ வாசல் இங்கே இருக்கிறது, குருவி உள்ளே போய் முட்டை இட்டால் என்ன நடக்கும், வாசலாலே தொப்பென்று கீழே விழுந்துவிடும். ஏன் வாசல் கீழே வைக்கப்படுகிறது என்றால், மற்றைய அந்தரத்தில் இருந்தால் மற்றவை உள்ளே போற முடியாது, அதுக்காக வாசல் கீழே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாசல் கீழே இருந்தால் முட்டை இட்டால் கீழே வந்து விழுந்துவிடும், முட்டை கீழே விழவும் கூடாது. இதை ஒரு குருவி திட்டமிடுகிறது, இவ்வளவு குருவி. அப்படி கூட்டை கீழே வரும்படியாக கட்டி, அதுக்கு ஒன்றும் மேசன் கிடையாது, கொத்தனார் கிடையாது, இந்த சின்ன அலகு தான் அதனுடைய கருவி. தும்புகளை வைத்து கட்டும். இப்படி தொங்குற கூட்டிலே இப்படி ஒரு ஒரு தனக்கு ஒரு முட்டை இடுகிற ஒரு இருக்கை அமைத்துக் கொள்ளும். கிராமங்களில் இருந்தால் இதை பார்த்து தெரியும். அதில் போய் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வெளியிலே வரும். ஔவையார் இதை சொல்லிட்டு சொன்னார், பெரிய புலவர்களே, ராமாயணம் படித்தேன், திருக்குறள் படித்தேன் என்கிறீர்களே, இப்படி ஒரு கூடு கட்டி பாருங்கடா என்றார். வான்குருவியின் கூடு நினைச்சு கூட பார்க்க முடியாது. யார் ஆர்கிடெக்ட், யார் என்ஜினியர், ஒன்றும் தெரியலே. அது கட்டிட்டுது, எந்த என்ஜினியரிங் காலேஜில் படித்ததுன்றது தெரியலே. தனக்கு வசதியாக தன்னுடைய தேவை அறிந்து ஒரு கூடு வெறும் இந்த அதனுடைய சின்ன சொண்டை மட்டும் வைத்து கட்டுகிறது. வான்குருவியின் கூடு வல்ல அரக்கு தொல் கரையான். கரையான் பூச்சி என்று ஒரு பூஜை இருக்கிறதே, இந்த மரங்களை அரிக்குமே, பெரிய ஆச்சரியம் பாருங்க. அது இப்படி நசிச்சா நசிஞ்சுப்போம். கரையான் பார்த்துருக்கிறீர்கள், நசிஞ்சா நசிஞ்சுப்போம். வலிமையான மரத்தை ஒரு நாளில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும். நீங்கள் கோடாலியால் குத்துறண்டா கூட அது ரெண்டு நாள் செல்லும். அப்படிப்பட்ட மரத்தை அந்த சின்ன புழு உள்ள பூந்ததுன்னு வைங்க, அடுத்த நாள் கோதா போய்விடும். அந்த அந்த கரையான் இருக்கிறதே தனக்கு கூடு கட்டும். நிலத்திலே கரையான் கூடு கட்டும், புத்தில் கட்டும், எல்லாம் மாடிகள் எல்லாம் வச்சு. நம்ம அந்த காலத்திலே ஃப்ளாட்ஸ் கட்டுற முறையை உண்டாக்கினவர் அவர் தான். மாடி மாடியாக வச்சு கீழே யார் மேலே யார் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பண்ணி கட்டும். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான். தேன், தேனன்றது தேனி. திரவத்தை மேலே அந்தரத்திலே நிற்க வைக்கலாம் என்று கண்டுபிடித்தது அதுதான். அதாவது நீங்கள் பாட்டிலில் கட்டி தொங்க விடுவீர்கள், தேனை தொங்க விட்டுருக்கு, அதெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது. தேன் கீழே விழாமல் தனக்கு உரிய உணவை சேர்த்து வைக்கும். முதல் முதல் உணவு சேகரிப்பு முறையை நமக்கு சொல்லித்தந்தது அதுதான். தனக்கு உண்டு மிச்ச தேனை மாறி காலத்திலே அது தேட முடியாது என்பதற்காக மேலே திரவம் அது அப்படியே நிற்கும் கூட்டிலே. அதுக்கான ஒழுங்கு அதுவாக பண்ணி இருக்கிறது. இதை சொன்னார். அடுத்தது சிலம்பி. இந்த சிலந்தி இருக்கிறதே வலை கட்டும். அது என்னென்றால் வீடும் அதுதான், தொழிலும் அதுதான். அதுக்கு சாப்பாடு அந்த கட்டின வீட்டுக்குள்ளே தானாக வந்து அம்பிடும். அது போய் சாப்பாடு எடுக்க தேவையில்லை. பூச்சிகள் பறந்து வந்து அந்த நெட்டில் தானாக அம்பிட்டு அது இருந்த இடத்துல சாப்பிடும். இப்போ இருந்தால் அரசியல்வாதியாக வர வேண்டிய ஆள் என்று நான் சொல்கிறது. தனக்கு தேவையானதெல்லாம் அதில் இருந்த இடத்துலையே அது பெற்றுக்கொள்ளும். இவ்வளவுத்தையும் சொன்னார் ஔவையார். வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் இதை யாராலையாவது பண்ண முடியுமான்னு கேட்டு சொன்னார். பெரிய நாம பெரிய கட்டிக்காரன் ஒருத்தரும் பேசாதீங்கடா. யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான். எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பொருள் உயிர் அனைத்துக்குமே கடவுள் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். நாம் நம் ஆற்றலை இனங்காண்பதில்லை. அதான் பிழை. என்ஜினியருக்கு நல்ல சம்பளமா? எல்லாரும் என்ஜினியர். டாக்டருக்கு நல்ல சம்பளமா? எல்லாரும் டாக்டர். உனக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கும், அதை இனங்கண்டுகொள். அந்த துறையை வளர். வளர்த்தால் நீ ரொம்ப உயரத்துக்கு போகலாம், ரொம்ப உயரத்துக்கு போகலாம். நான் விளையாட்டை சொல்கிறது பாருங்க, எங்கள் நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கடற்கரை, கடற்கரையில் வாக் போவேன் ஒரு காலத்தில். என்னை வாக் போகிற உடம்பாக தெரியலையேன்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. அந்த கடற்கரையில் ஒரு கட்டிடம் கட்டுகிறார்கள். நான் ஒரு நாள் போகிறேன். அது ஒரு அஞ்சு மாடி. இந்த அஞ்சாவது மாடி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிலே மேலே ஒரு காலம், ஒரு தூண் இப்படி போடுறார்கள், இப்படி நீளமாக. அது பலகை அடித்து தூண் போட்டிருக்கு. கட்டிடமெல்லாம் கட்ட இல்லை, இப்படி அந்தரத்தில் அது இருக்குது. நான் பார்க்குறேன், ஒருத்தன் அதில் நின்று சுத்தியலால் அடித்து அந்த பலகையை கலட்டுறான். எத்தனை? ஒரு 100 அடி உயரத்தில் தனியாக இவ்வளவு தான் அந்த காலம் இருக்குது. அதில் நின்று கலட்டுறான். வியந்து போனேன் பாருங்க. நான் எனக்கு அதை பார்த்தாலே நான் சும்மா விழுவன் போல இருக்கு. எப்படி இவனால் முடியுது என்று கேட்டால், கடவுள் அந்த ஆற்றலை அவனுக்கு கொடுத்துருக்கான். அவனை மாதிரி 10 பேர் இல்லாட்டி எந்த இன்ஜினியரும் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் பேப்பரில் இருவாரே தர கட்ட அவன் தான் அதில் போய் நின்று பாருங்க, நிற்க முடியுமா? ஒவ்வொருவருக்கு கடவுள் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவன் சமுதாயத்திலே நான் யாராக வேண்டும் என்று முடிவு பண்ண வேண்டும். பிற்காலத்திலே அதுக்குள்ளே போனோனும் ஒவ்வொருத்தனையும் இது இது இந்த பரம்பரைக்குரியது என்று ஆக்கி கொண்டதாலே வந்த வினைதான் நாம் இவற்றை வெறுப்பதற்காக வந்த காரணம். அப்போ முதல் பகுதி உற்பத்தியாளன். பல பேர் சேர்ந்து ஒருவன் உப்பை உண்டாக்குவான், ஒருவன் அரிசியை உண்டாக்குவான், ஒருவன் சர்க்கரையை உருவாக்குவான். இதெல்லாம் சேர்ந்தால் இது சமுதாயத்தினுடைய முதல் பகுதி, உற்பத்தியாளன். அதற்கு அடுத்த இரண்டாவது பகுதி உற்பத்தி வந்துவிட்டது, தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துவிட்டது. இப்போ நான் நெல் செய்கிறேன், இவர் உப்பு தயாரிக்கிறார், என் நெல்லை மட்டும் நான் சாப்பிட்டு வாழ முடியுமா? இவர் செய்த உப்பு மட்டும் செய்து இவருக்கு என்ன பயன்? அப்போ என்ன செய்ய வேண்டும்? அவரவர் செய்த உற்பத்திகள் பகிரப்பட வேண்டும். என் அரிசி அவருக்கு போக வேணும், அவர் உப்பு எனக்கு வர வேண்டும். எங்கள் ரெண்டு பேருடையது பழத்துக்கு போகணும், பழஞ்செய்தவனுடைய பழம் எனக்கு வர வேண்டும். இது ஒட்டு மொத்தமாக பகிரப்பட வேண்டும். இதை பகிர்வதற்கான தகுதியோடு சிலர் பிறந்திருப்பான். எல்லாருக்கும் எல்லாம் வராது. உற்பத்தி செய்கிறவனுக்கு இது வராது, இது வர்றவனுக்கு உற்பத்தி வராது. அப்போ இதுக்கான ஆற்றலோடு பிறக்கிறவன் இருக்கிறானே, அவன் அடுத்த தளத்திலே வருகிறான். முதல் தளம் உற்பத்தி. உற்பத்தியை பகிர்வதற்கு ஒரு பகுதியில் வருவார், அவனுக்கு விநியோகஸ்தன் என்று பெயர். உற்பத்தியாளனுக்கு சூத்திரன் என்று பெயர் பெற்றார்கள், விநியோகஸ்தனுக்கு வைஷிகன் என்று பெயர். அவனுக்கு வேலை, இதை வாங்கி சமமாக பங்கிட வேண்டும். கொள்வது மிகைப்படாமலும் கொடுப்பது குறைபடாமலும் கொடுக்க வேண்டும். அதுலேயும் ஒரு தர்மம் வைத்தார்கள். தகுதிக்கேற்ப அதை எடுத்து வேணும். அப்போ எல்லாரும் உற்பத்தியாளனே பிரிக்கலாம்னா அவன் எப்போ உற்பத்தி எப்படி செய்வது? உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு குரூப், பிரிக்கிறதுக்கு ஒரு குரூப். எவ்வளோ அழகா இது! இது இயற்கையில எங்கும் உண்டு. அப்ப ரெண்டாவது உற்பத்தியாளன் ஒரு பகுதி, அதை வாங்கி பல பேருக்கும் விநியோகிக்கிறவன் ஒரு பகுதி. இப்ப உற்பத்தி உண்டாகிவிட்டது, விநியோகித்து விட்டது, சமுதாயம் நிறைவடைந்து விடுமே என்றால் நிறைவடையாது. இயற்கையிலே ஒரு ஒரு பலமா பலகீனமா என்று எனக்கு அதை சொல்ல தெரியவில்லை. இயற்கையிலே ஒரு நியதி உண்டு, பலம் உள்ளது பலகீனமானதை விழுங்கிக் கொண்டே இருக்கும். பலம் உள்ளது பலகீனமானதை விழுங்கிக் கொண்டே இருக்கும். அது எல்லாவற்றுக்கும் பொருத்தம், மறந்து போகாதீர்கள், எல்லாவற்றுக்கும் பொருத்தம். தொழிலாளர்களை அடக்குகிறார்கள் முதலாளிகள் என்று இப்போ கோஷமிடுகிறார்களே, அதுக்கு நான் சொல்கிற வழி, அப்போ அதை எப்படி மீறலாம்ன்ற கோஷம் விட்டு பிரயோசனம் இல்லை. தொழிலாளி எல்லாம் முதலாளியாகு, அவ்வளோதான் வழி. உன் பலத்தை நீ பெருக்கிக் கொண்டால் உன்னை இன்னொருவன் விழுங்க முடியாது. இது இயற்கை. அப்போ இயற்கையினுடைய நிலையிலே பலசாலி பலையினை விழுங்க பார்ப்பான். உற்பத்தி வந்துவிட்டது, விநியோகம் வந்துவிட்டது. இப்ப என்ன செய்வான் தெரியுமோ, சமுதாயத்திலே உற்பத்தியிலே ஒரு பலம் உண்டு, அது பதில மனித பலம் என்று ஒன்னொன்று உண்டு. உற்பத்தியிலே பலம் என்ன என்று சொல்லுகிறேன். இங்க பாருங்க, நெல் செய்ய வேண்டும், நெல் உற்பத்தி செய்ய வேண்டும். எவ்வளவு வேலை? வரம்பு கட்ட வேண்டும், வயல் உழ வேண்டும், எருப்போட வேண்டும், பிறகு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், பயிர் விதைக்க வேண்டும், களை கட்ட வேண்டும், அதுக்கு பிறகு நெல் வந்த பிறகு அதை அறுக்க வேண்டும், காய வைக்க வேண்டும். இவ்வளவு வேலை இருக்குது நெல் செய்கிறதுலே.